சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன் என்று தாவீதரசன் கூறுவது போல நாமும் வேதத்தை வாஞ்சையோடு ஆராய்வோமா?
பரணி கிருபை புரிந்தனையாள், இதம் கிருபை புரிந்தனையாள், இப்பரணி கிருபை புரிந்தனையாள், கிருபை புரிந்தனையாள், இப்பரணி கிருபை புரிந்தனையாள், இதம் கிருபை புரிந்தனையாள், இப்பரணி கிருபை புரிந்தனையாள். பாவம் எல்லாம் அகல் வித்து பண்ணின பாவம் எல்லாம் அகல் வித்து, நிர்ணயமாய் மிகவும் தயை வைத்து, நிர்ணயமாய் மிகவும் தயை வைத்து, கிருபை புரிந்தனையாள், நீ பரணி கிருபை புரிந்தனையாள், இரம் கிருபை புரிந்தனையாள், நீ பரணி கிருபை புரிந்தனையா. கடியின் சிறை மீட்டு தந்திரவான் கடியின் சிறை மீட்டு, எந்தை மகிழ்துண்டன் அன்பு பாராட்டு, எந்தை மகிழ்துண்டன் அன்பு பாராட்டு, கிருபை புரிந்தனையாள், நீ பரணி கிருபை புரிந்தனையாள், இதம் கிருபை புரிந்தனையாள், நீ பரணி கிருபை புரிந்தனையா. பல ஆசையை நீக்கி சாமி என்னை உமக்காலயமாக்கி, சாமி என்னை உமக்காலயமாக்கி, கிருபை புரிந்தனையாள், நீ பரணி கிருபை புரிந்தனையாள், இதம் கிருபை புரிந்தனையாள், நீ பரணி கிருபை புரிந்தனையாள். சாபம் பொழித்து, தொல்வினையால் வரும் சாபம் பொழித்து, நல்வினையே சைத்திராணி அழித்து, நல்வினையே சைத்திராணி அழித்து, திருவை புரிந்தனையாள் நீ பரனே, திருவை புரிந்தனையாள் இடம் திருவை புரிந்தனையாள் நீ பரனே, திருவை புரிந்தனையாள் திருவை புரிந்தனையாள் நீ பரனே, திருவை புரிந்தனையாள் இடம் திருவை புரிந்தனையாள் நீ பரனே, திருவை புரிந்தனையாள்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் ஆபகூக் முதலாம் அதிகாரம் 3 முதல் 8 வரை சிந்திக்கப் போகிறோம். முதலாவதாக 3-4 வசனங்களை வாசிக்கிறேன். நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து என்னை தீவினையை பார்க்க பண்ணுகிறதென்ன? கொள்ளையும் கொடுமையும் எனக்கு எதிரே நிற்கிறது, வழக்கையும் வாதையும் எழுப்புகிறவர்கள் உண்டே. ஆகையால் நியாயப்பிரமாணம் பலனற்றதாகி நியாயம் ஒருபோதும் செல்லாமற் போகிறது. துன்மார்க்கன் நீதிமானை வளைந்து கொள்ளுகிறான், ஆதலால் நியாயம் புரட்டப்படுகிறது. இங்கே ஒரு பெரிய கேள்வியை பார்க்கிறோம். ஆபகூக் தான் இந்த கேள்வியை எழுப்புகிறார். அவர் என்ன சொல்கிறார்? அக்கிரமத்தை, தீமையை, அநியாயத்தை, கசப்பை, சண்டையை ஏன் தேவன் தம்முடைய சொந்த ஜனங்கள் மத்தியிலே நிலைத்திருக்கும்படி அனுமதிக்கிறார் என்பதே அந்த கேள்வி. இது பழையதும் புதியதுமான கேள்வி. இதே கேள்வியை நீங்களும் கூட இன்று கேட்கலாம். நாம் இதை குறித்து சற்று விளக்கமாக காண்போம். நாம் ஏற்கனவே அறிமுக பகுதியிலே பார்த்தது போல, இந்த ஆபகூக் புத்தகம் யோசியா ராஜாவின் ஆட்சி காலத்திற்கு பின்னதாக எழுதப்பட்டதாக இருக்க வேண்டும். இந்த யோசியாவே யூதா தேசத்தின் கடைசியான நல்ல ராஜா. இந்த யோசியா ராஜாவிற்கு பின்னர் யோவாகாஸ் ஆட்சிக்கு வந்தான். இந்த பொல்லாத ராஜா 3 மேலாக கூட ஆட்சி புரியவில்லை. அதற்கு பின் யோயா கீம் ஆட்சிக்கு வந்து 11 ஆட்சி புரிந்தான். இவனும் ஒரு பொல்லாத அரசன்தான். இந்த காலகட்டத்திலே தேசம் பிளவுபட்டு சீரழிந்த நிலைமையிலே காணப்பட்டது. மோசேயின் நியாயப்பிரமாணத்தை மக்கள் மீறினவர்களாக, தேவனை விட்டு திரும்பி போனவர்களாக காணப்பட்டார்கள். இங்கே கேள்வி இதுதான், தேவன் ஏன் தீமையை அனுமதித்துக் கொண்டிருக்கிறார்? ஒரு தேவ ஊழியரிடத்திலே 2 இளம் பேராசிரியர்கள் இந்த கருத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். இவர்கள் இருவரும் தேவ பக்தியுள்ள ஞானவான்கள்தான். பொதுவாக இவர்கள் கருத்து தெரிவிக்கும் பொழுது சில பக்தியற்ற பேராசிரியர்கள் இந்த காரியத்தை குறித்து தவறாக பேசி தேவனுடைய வார்த்தையின் மீது இளைஞர்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கையை, மதிப்பை கெடுத்து விடுவார்கள். அவர்கள் இவ்வாறு ஆரம்பிப்பார்களாம், அன்பான தேவன் இந்த உலகத்தில் தீமையை அனுமதிப்பார் என்பதை நீங்கள் நம்ப மாட்டீர்கள். நம்புவீர்களா? இருதயத்திலே இரக்கமுள்ள அன்பான தேவன் உலகத்தில் உபத்திரவங்களை அனுமதிப்பார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்று கூறி இளைஞர்களின் விசுவாசத்தை தொலைத்து விடுவார்களாம். இதே முறையை எதிராளியாகிய சாத்தானும் ஏவாளோடு பயன்படுத்தினது உங்களுக்கு நினைவில் இருக்கலாம். ஆதியாகமம் 3 அதிகாரத்திலே இதை நாம் பார்க்கிறோம். அவன் அங்கே என்ன கேட்கிறான்? நீங்கள் அத்திமரத்தின் கனியை புசிப்பதை தேவன் விரும்பவில்லை என்று என்னிடத்தில் சொல்கிறீர்களா? ஏன்? இந்த தோட்டத்தில் உள்ள கனிகளிலேயே அந்த மரத்தின் கனிதான் மிகவும் ருசியானது. நீங்கள் அதை பறித்து சாப்பிடுவீர்கள் என்றால் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் தேவனை போல ஆகிவிடுவீர்கள். நீங்கள் அந்த கனியை புசிப்பதை நல்ல கடவுள் தடுப்பார் என்பதை என்னால் நம்ப முடியவில்லை, அதை புரிந்து கொள்ளவும் இயலவில்லை என்றுதான் அங்கே அவன் கூறியிருப்பான். தேவனுடைய நற்குணத்தின் மீது அவளுக்கு இருந்த நம்பிக்கையை அவன் அழித்து விட்டான். அப்படித்தானே? இன்னும் எதிராளியாகிய சாத்தான் தேவன் மேலே நமக்கு இருக்கிற நம்பிக்கையை எடுத்து போட தன்னால் செய்யக்கூடிய அத்தனையையும் செய்து கொண்டிருக்கிறான். மக்களுக்கு தேவனின் நற்குணத்தின் மீது இருக்கின்ற நம்பிக்கையை அவன் கெடுத்துக் கொண்டிருக்கிறான். இங்கிருந்தே அவன் தன்னுடைய காரியத்தை ஆரம்பிக்கிறான். ஆபகூக்கின் கேள்வி அண்டைய காலகட்டத்திற்கு, அந்த சூழ்நிலைக்கு சரியாக பொருந்தியது. மக்கள் தங்களுடைய பாவத்தின் மத்தியிலே செழித்துக் கொண்டிருந்தார்கள். தேவன் அதை குறித்த எந்த ஒரு நடவடிக்கையையும் எடுக்காதது போலவே தோன்றியது. இப்பொழுது அவருடைய கேள்வி இதுதான், தேவன் ஏன் துன்மார்க்கரை தண்டிப்பதில்லை? தீமை செய்கின்ற ஆண்களும் பெண்களும் செழிப்புற தேவன் ஏன் அனுமதிக்கிறார்? இன்றைய நாட்களிலேயும் இது நல்ல ஒரு கேள்விதான் இல்லையா? இந்த அநேக தேவ பிள்ளைகள் இவ்வாறு கேள்வி கேட்பார்கள் என்பது உறுதி. இன்றைய நாட்களிலே நடக்கும் கொடுமைகளை தேவன் ஏன் தண்டிப்பதில்லை? செல்வந்தர்கள் இன்னும் பெரிய செல்வந்தர்களாகவும் ஏழைகள் இன்னும் ஏன் அதிக கொடுமைகளை அனுபவிக்கும்படியாகவும் தேவன் அனுமதிக்கிறார்? தேவன் ஏன் இதை குறித்து ஒன்றுமே சொல்வதில்லை? இது உங்களுடைய கேள்வியாக இருக்கிறதா? சங்கீதக்காரனின் கேள்வியும் இதுவாகத்தான் இருந்தது. சங்கீதம் 73:2-3 வசனங்களிலே நீங்கள் இதை பார்க்கலாம். கவுனிங்கள், வாசிக்கிறேன். சங்கீதம் 73:2-3 வசனங்கள். ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். யூதா ஜனங்கள் தங்கள் தேவனுடைய செல்லமான ஜனங்கள் என்று தங்களை குறித்து எண்ணிக்கொண்டிருந்தார்கள். எனவே தங்கள் பாவங்களுக்காக தேவன் அவர்களை தண்டிப்பதில்லை என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். முதலிலே அவர்கள் ஏதாவது பாவம் செய்ய நேர்ந்தபொழுது தேவன் அதற்காக தங்களை தண்டிக்கக்கூடும் என்று எதிர்பார்த்திருப்பார்கள். ஆனால் தேவன் அதற்காக எதையுமே செய்யாததால் தேவன் தங்களை கவனிக்கவில்லை அல்லது அவர் அதை குறித்து கவலைப்படவில்லை என்று எண்ணிக்கொண்டார்கள். பிரசங்கியின் ஆசிரியர் பிரசங்கி 8:11 வசனத்திலே இவ்வாறு சொல்கிறார், துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரங்கொண்டிருக்கிறது. ஒரு தேவ ஊழியர் தன்னுடைய வாலிப பருவத்தின் அனுபவத்தை இவ்வாறு கூறியிருக்கிறார். அப்பொழுது அவர் ரட்சிப்பிற்குள்ளே வரவில்லை. ஒருமுறை இவர் அருகில் உள்ள தோட்டத்திலிருந்து வெள்ளரி பழத்தை தோட்டக்காரருக்கு தெரியாமல் பறித்துக் கொண்டு வேலியை தாண்ட முனைந்தார். அப்பொழுது ஒரு பெரிய முள் அவருடைய காலிலே குத்திவிட்டது. எனவே அவர், அந்த நேரத்தில்தானே தேவன் இதற்கான தண்டனையை கொடுத்து விட்டார் என்று நினைத்தவராக கடந்து சென்றார். பின்னர் சிறிது நாட்களுக்குள்ளாக அது தேவ தண்டனை இல்லை என்று மனதிலே உணர்ந்தவராக உறுதி செய்து கொண்டவராக தொடர்ந்து அவ்விதமாக பழங்களை திருட ஆரம்பித்தார். அதை விளையாட்டாக எண்ணினார். இப்பொழுது அச்சமின்றி இதை செய்ய ஆரம்பித்து விட்டார். ஆம், யூதா ஜனங்களும் இவ்வாறே பாவம் செய்வதிலே பெருகிக் கொண்டே போனார்கள். மனிதனுடைய சுபாவம் மாறிப்போவதில்லை. முன்பு மறைவிலே செய்த பாவம் பின்னர் வெளிப்படையாகவே செய்யப்படக்கூடியதாக மாறும். அதற்காக பாவமானது தேவனுடைய பார்வையிலே தவறானது, அவர் அந்த ஒவ்வொரு பாவத்தையும் தண்டிக்கிறவராக இருக்கிறார் என்ற சத்தியத்தை அது மாற்றிவிடுமா? இல்லை பிரியமானோர்களே, தேவன் ஒருபொழுதும் தன்னுடைய உன்னத நிலைமையிலிருந்து மாறினதில்லை. தன்னுடைய முறைகளிலிருந்து தவறியதில்லை. அவர் தீமைக்கு எதிராக செயல்படுவதை விரைவாக செய்யாவிட்டாலும் அவருடைய தண்டனையானது, நியாய தீர்ப்பானது அதற்கு எதிராக ஒரு நாளிலே வந்தே தீரும். இன்றைய நாட்களிலே வெகு சிலரே தேவனுடைய நியாய தீர்ப்பை விசுவாசிக்கிறார்கள். ஆனால் அநேகர் ஆபகூக்கை போலத்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆபகூக் தன்னுடைய தேசத்து ஜனங்கள் மேலும் மேலும் பாவம் செய்து கொண்டே போகிறதையும் தேவன் அதற்கு ஒன்றுமே செய்யவில்லை என்ற கண்ணோட்டத்திலே பார்த்தார். இன்றைய நாட்களின் நிலையும் அதுபோன்றுதான் இருக்கிறதாக நீங்கள் நினைக்கிறீர்களா? தேவன் இதை குறித்து எதையாவது செய்கிறாரா? அவ்வாறு எதுவும் அவர் செய்கிறவராக நமக்கு தெரியவில்லையே என்று எண்ணுகிறீர்களா? சற்றே சிந்தனை செய்து பாருங்கள். புதிய இங்கிலாந்தில் உள்ள சில இறையியல் வல்லுநர்கள் எல்லாரும் சேர்ந்து தேவன் சில ஆண்டுகளுக்கு முன்னதாக மரித்து விட்டார் என்று சொல்வதற்கும் கூட அவர் அனுமதி கொடுத்தார். அவர்கள் சொல்வதின் சுருக்கம் என்னவென்றால், தேவன் என்று ஒருவர் இல்லை, அப்படி ஒருவர் ஒருபொழுதும் இருந்ததில்லை என்பதுதான். இந்த ஒரு கருத்தை அவர்கள் சொல்வதற்கு அவர்களை வழிநடத்தியது எது தெரியுமா? தேவன் இன்றைய மனிதர்களின் வாழ்க்கையிலே தலையிடுகிறதை அவர்களால் காண முடியவில்லை என்பதே. ஆனால் அவர் உண்மையிலேயே தலையிடவில்லையா? இன்றைய மனிதர்களின் நடவடிக்கைகளிலே அவருடைய தலையீடு இல்லையா? மனிதர்களிலே அநேகர் இன்று நல்ல செல்வ நிலையிலே காணப்படுகிறார்கள். ஆகவே அநேகர் கரிசனையற்றவர்களாகிவிட்டார்கள். ஏன், தேவனுடைய ஜனங்கள் கூட கரிசனையற்றவர்களாகிவிட்டார்கள். உலக மக்களுடைய தரத்தை பார்க்கும்பொழுது இந்த உலகம் எவ்வளவு தூரம் உலகமாக நிலைத்திருக்கப் போகிறது என்பது சந்தேகமாகிறது. ஆபகூக் ஒரு இளைய மனதுடைய மனிதர். தன் தேசத்திலே சட்ட மீறுதல் பெருகுகிறதையும் அது தண்டிக்கப்படாமல் போகிறதையும் அவரால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. அதை குறித்து அவர் வெறுப்புற்றார். மேலும் அறியாமையில் உள்ள ஜனங்கள் பயமுறுத்தப்படுவதையும் சூறையாடப்பட்டு அழிக்கப்படுவதையும் பார்ப்பதை அவர் வெறுத்தார். அவர் தேவனை பார்த்து, கர்த்தாவே, நீங்கள் ஏன் இதை குறித்து ஒன்றுமே செய்கிறதில்லை என்று கேட்டார். சரி, தேவன் இதற்கு பதில் உடையவராக இருக்கிறார். தேவன் அவருக்கும் உங்களுக்கும் பதில் உடையவராகவே இருக்கிறார். ஆபகூக் முதலாம் அதிகாரம் 5 வசனத்தை பாருங்கள். நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள். விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். இங்கே நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நீங்கள் தேசங்களை நோக்கி பாருங்கள் என்கிறார். தேவன் ஆபகூக்கை தன் கண்களை திறந்து தானே தன்னை குறித்து பார்க்கும்படி சொல்கிறார். தேவன் என்ன செய்கிறார் என்பதை குறித்த உலக பார்வையை அடையும்படியாக சொல்கிறார். உலகத்திலே ஒரு பெரிய பிரச்சினைக்கு பின் அடுத்த பெரிய பிரச்சினை நடந்தேறிவிட்டது. வடக்கில் உள்ள அசீரிய பேரரசு பிடிக்கப்பட்டு நினிவே அழிக்கப்பட்டுவிட்டது. ஐபிராத்து நதியின் கரையிலே ஒரு ராஜ்யம் எழும்பி வருகிறது. இது ஏற்கனவே எகிப்தை வென்றுவிட்டது. இந்த வெற்றியை பெற்றவர் நேபுகாத்நேச்சார். இவர் பாபிலோனை உலக வல்லரசாக மேலாக கொண்டு வந்து கொண்டிருந்தார். தேவன் ஆபகூக்கை நோக்கி, நீ புறஜாதி தேசத்தை நோக்கிப்பார். நான் ஒன்றுமே செய்யவில்லை என்று நீ நினைக்கிறாய். நான் ஓரமாக ஒரு நாற்காலியில் அமர்ந்து இந்த சிறிய உலகத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறாய். நான் இதிலே அதிகமாக தலையிட்டிருக்கிறேன், தலையிட்டுக் கொண்டே இருக்கிறேன் என்பதை கவனமாக பார் என்று சொல்கிறார். இதை செய்ய வேண்டும் என்ற நிர்பந்தம் ஏற்பட்டபடியினாலே தேவன் தலையிடவில்லை. அவர் இந்த உலகத்திலே இறையாண்மையோடு விடுதலையாக செயல்படுகிறவராயிருக்கிறார். அவர் பாவத்தை குறித்தும் சிலவற்றை செய்து கொண்டுதான் இருக்கிறார். அன்படினாலேதான் நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன் என்று தேவன் சொல்கிறார். நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று உண்மையை உங்களுக்கு சொன்ன போதிலும் அதை நம்புவதற்கு உங்களுக்கு கடினமாக இருக்கும். நான் ஒன்றுமே செய்யாமல் இல்லை, நான் பெரிய அளவிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறேன் என்கிறார். உண்மையிலே தேவன் என்ன செய்கிறார் என்பதை ஆபகூக் கண்டுகொண்டவுடன் தேவனிடத்திலே மெதுவாக செயல்படும்படி அவர் கேட்டுக் கொள்கிறார். கவனியங்கள், விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். அருமையானவர்களே, பிசிதியா நாட்டிலுள்ள அந்தியோகியாவில் அப்போஸ்தலனாய பவுல் கொடுத்த மிகச் சிறந்த செய்தியிலே இதை குறிப்பிட்டு சொல்கிறார். பவுல் பிரசங்கித்தவற்றிலே இதுவே மிகச் சிறந்ததாக நான் எண்ணுகிறேன். இருந்தபோதிலும் இன்றைய நாட்களிலே இதை அதிகம் கவனிக்கிறவர்கள் இல்லை. இதை குறித்துதான் அப்போஸ்தலர் 13 அதிகாரத்திலே எழுதப்பட்டுள்ளது. கவனிங்கள், அப்போஸ்தலர் 13:38-41 வரை வாசிக்கிறேன். ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறதென்றும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படக்கூடாதிருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளினின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது. அன்றியும் தீர்க்கதரிசிகளின் புத்தகத்திலே, அசட்டைக்காரரே, பாருங்கள், பிரமித்து அழிந்து போங்கள், உங்கள் நாட்களில் ஒரு கிரியையை நான் நடப்பிப்பேன், ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லியிருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்றான். நாம் வாசிக்க கேட்ட இந்த வசனத்திலே அப்போஸ்தலனாய பவுல் ஆபகூக் 3:5 வசனத்தை மேற்கோளிட்டு காண்பிக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த வசனத்தை பவுல் அழகாக நடைமுறைப்படுத்தி கூறுகிறதை பார்க்கிறோம். தேவன் இரட்சிப்பை அருளியுள்ளார் என்றும் அது ஒரு மூலையிலே செய்யப்பட்ட காரியம் அல்ல என்றும் பவுல் சொல்கிறார். இந்த காரியத்தை அவர் வேறொரு இடத்திலேயும் குறிப்பிட்டிருக்கிறதை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட பொழுது பஸ்கா பண்டிகையை கொண்டாடுவதற்காக எருசலேமிற்கு உலகம் முழுவதிலுமிருந்து யூதர்கள் வந்திருந்தார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட செய்தியை அவர்கள் உலகம் முழுவதற்கும் வாய் வார்த்தையாக கொண்டு சென்றார்கள். இயேசு உயிர்த்தெழுந்த செய்தியை ஒரு வதந்தியாக எண்ணியாவது சொல்லியிருப்பார்கள். அதேபோன்று பெந்தேகோஸ்தே பண்டிகையின் பொழுதும் உலகத்தின் பல பகுதிகளிலிருந்து வந்திருந்த யூதர்கள் எருசலேமிலே இருந்தார்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இந்த சிறிய விசுவாசிகளின் குழுவின் மீது வந்து இறங்கினார். அப்பொழுதும் அதனை தொடர்ந்துள்ள நாட்களிலேயும் அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். அந்த செய்தி வெளியே சென்றபொழுது ரோம சாம்ராஜ்யம் அதை முதலிலே கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டது. ஆகவே அப்போஸ்தலனாய பவுல் அவர்களை பார்த்து, உங்கள் நாட்களில் ஒரு கிரியையை நான் நடப்பிப்பேன், ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி, தேவன் அவர்களின் நாட்களிலே எந்த ஒரு கிரியையை செய்திருக்கிறார் என்பதை அறிவிக்கிறார். இன்று உலகம் இவ்வாறு கேட்கிறது, தேவன் ஏன் பாவத்தை குறித்து எந்த ஒரு நடவடிக்கையையும் எடுக்கவில்லை? அருமையானவர்களே, தேவன் பாவத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுத்திருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே தம்முடைய ஒரே குமாரனை பாவத்திற்காக மரிக்க ஒப்புக் கொடுத்திருக்கிறார். அவர் உலகத்தின் காரியங்களிலே தலையிட்டிருக்கிறார். மேலும் அவர் மீண்டும் தலையிடப் போவதாகவும் சொல்லியிருக்கிறார். இருந்த போதிலும் இந்த உலகம் தன் இஷ்டப்படி பாவத்திலே விளையாடிக் கொண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தேவன் செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறார். ஆபகூக் 1:5 அப்போஸ்தலனாய பவுல் பயன்படுத்திய விதம் மிகவும் அற்புதமானது. பிரியமானவர்களே, ஆபகூக்கின் நாட்களிலேயும் தேவன் செயல்பட்டுக் கொண்டுதான் இருந்தார். எல்லா தேசங்களிலேயும் சட்ட மீறுதல், போர் மற்றும் பாவங்கள் பெருகிக் கொண்டிருந்த பொழுது தேவன் அவற்றிற்கு எதிராக செயல்பட்டு நியாய தீர்ப்பு செய்தார். இப்பொழுது தேவன் தான் செய்கின்ற காரியத்தை குறித்து தெளிவாக குறிப்பிட்டு சொல்கிறார். கவனியங்கள் வாசிக்கிறேன். ஆபகூக் 1:6 இதோ நான் கல்தேயர் என்னும் கொடியதும் வேகமுமான ஜாதியாரை எழுப்புவேன். அவர்கள் தங்களுடையதல்லாத வாசஸ்தலங்களை கட்டிக்கொள்ள தேசத்தின் விசாலங்களில் நடந்து வருவார்கள். தேவன் ஆபகூக்கை நோக்கி, உன்னை சுற்றிலும் பார், ஐபிராத் நதியின் கரையிலே ஒரு தேசம் உருவாகிக் கொண்டிருக்கிறது. அது முதல் உலக வல்லரசாக வரப்போகிறது. நாம் தானியலின் தரிசனத்தோடு இதை ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ளலாம். தானியலின் தரிசனத்திலே பாபிலோனானது பொன்னான தலையாகவும் சிங்கமாகவும் காணப்பட்டது. உலகத்திலுள்ள பெரிய தேசங்களின் அணிவகுப்பிலே பாபிலோன் முதலிடத்தை பெறுகிறது. நாம் வாசித்த வசனத்திலே அவர்கள் தங்களுடையதல்லாத வாசஸ்தலங்களை கட்டிக்கொள்ள என்று வாசிக்கிறோம். பாபிலோனியர்கள் யூதாவை பிடிப்பார்கள் என்று தேவன் ஆபகூக்கிடத்திலே கூறினார். இதை கேட்டவுடன் ஆபகூக் அதிர்ச்சியடைந்தார். அங்கே கொடிதும் வேகமுமான ஜாதியாரை என்றும் பார்க்கிறோம். இது பாபிலோனை குறித்த ஒரு சிறந்த விளக்கமாகும். அவர்கள் மிகவும் கசப்பான, வெறுக்கத்தக்க, பெருமை கொண்ட மக்கள். உலகத்தை பிடிக்க வேண்டும் என்று அணிவகுத்து சென்றவர்கள். அவர்கள் எருசலேமை 3 முறை படையெடுத்து சென்று பிடித்தார்கள். 3வது முறை அதை கொளுத்திவிட்டு தரையோடு தரையாக்கிவிட்டார்கள். பாபிலோனியர்கள் தங்களுக்கு தாங்களே ஒரு சட்டமுடையவர்களாக காணப்பட்டார்கள். அவர்கள் தங்களை தாங்களே இந்த உலகத்தின் மிகச்சிறந்த உயர்ந்த ஜாதியார், உயர்ந்த இனம் என்று கருதினார்கள். தங்களுக்கு சமமாக இந்த உலகத்திலே யாருமே இல்லை என்று எண்ணினார்கள். ஆபகூக் 1:7 பாருங்கள். அவர்கள் கெடியும் பயங்கரமுமானவர்கள். அவர்களுடைய நியாயமும் அவர்களுடைய மேன்மையும் அவர்களாலேயே உண்டாகும். அதாவது அவர்கள் தங்களை தாங்களே சார்ந்து ஓடுவார்கள். அவர்களுக்கு அதிகமான தன்னம்பிக்கையும் அவர்கள் தங்களை தாங்களே அதிகமாக புகழ்கிறவர்களாகவும் இருந்தார்கள். இந்த தன்மைகள் எல்லாமே இந்த பெரிய பாபிலோன் சாம்ராஜ்யத்தை ஸ்தாபித்த நேபுகாத்நேச்சார் வாழ்க்கையிலே காணப்பட்டதை நாம் தெளிவாக பார்க்க முடியும். நாம் தானியேல் புத்தகத்தை வாசித்து பார்க்கும்பொழுது அங்கே நேபுகாத்நேச்சாருக்கு புத்தி பேதலித்ததைப் போன்ற நிலைமை ஏற்படுகிறதை பார்க்கிறோம். ஒரு நேரம் வந்தபொழுது நேபுகாத்நேச்சாருக்கு தான் யார் என்று கூட தெரியவில்லை. அவன் வயல்வெளிக்கு சென்று மிருகத்தைப் போல புல்லை மேய்ந்தான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆபகூக் 1:8 பாருங்கள். அவர்களுடைய குதிரைகள் சிவிங்கிகளிலும் வேகமும் சாயங்காலத்தில் திரிகிற ஓநாய்களிலும் தீவிரமுமாயிருக்கும். அவர்களுடைய குதிரை வீரர் பரவுவார்கள். அவர்களுடைய குதிரை வீரர் தூரத்திலிருந்து வருவார்கள். இறைக்கு தீவிரிக்கிற கழுகுகளைப் போல் பறந்து வருவார்கள். என்ன ஒரு அருமையான காட்சி இது இல்லையா? பாபிலோனியர்களைப் போல குதிரைப்படையை பயன்படுத்திய வேறு எந்த தேசமும் இருக்காது என்று சொல்லலாம். எகிப்தியர்கள் தேர்ப்படையை நன்கு பயன்படுத்தினார்கள். அதைப்போன்றே அசீரியர்கள் நவீனமான தேர்ப்படையை பயன்படுத்தினார்கள். இங்கே பாபிலோனியர்கள் குதிரைப்படையை மிகவும் வித்தியாசமான முறையிலே துரிதமாக செல்லும் வகையிலே பயன்படுத்தியிருக்கிறதை பார்க்கிறோம். சாயங்காலத்தில் தெரிகிற ஓநாய்களிலும் தீவிரமாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஓநாய்கள் மிகவும் தீவிரமாக செல்லக்கூடியது. அது மட்டுமல்ல, கூட்டமாக தெரியக்கூடியது. அவ்வாறு கூட்டமாக எதிர்ப்பட்டால் அந்த கூட்டத்திலே ஒன்றை சுட்டு வீழ்த்த வேண்டும். அவ்வாறு சுடப்பட்ட ஓநாயிலிருந்து ரத்தம் வெளிப்படும் பொழுது மற்ற ஓநாய்கள் அதை தின்னும்படி சூழ்ந்துவிடும். அப்பொழுது அதிலிருந்து நாம் தப்பிவிட முடியும். இந்த பாபிலோனியர்களின் குதிரைப்படை இவ்வாறு தீவிரித்து செல்கிறதாய் காணப்பட்டது. அருமையானவர்களே, அதே வசனத்திலே இறைக்கு தீவிரிக்கிற கழுகுகளைப் போல் பறந்து வருவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. பாபிலோனிய ராணுவம் பசியாயிருக்கின்ற மிருகங்களைப் போலவும் இறைக்கு தீவிரிக்கின்ற பறவைகளைப் போலவும் வருகிறதாயிருந்தது. இதுவே கல்தேயர் என்னும் பாபிலோனியர்களின் நிலைமையாகும். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நம்முடைய தேவன் விவரிக்கப்பட்டாலும் நாம் விசுவாசிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆகவே நாம் அவரை முற்றிலும் சார்ந்து கொள்ளலாம். நமக்கு ஆபகூக்கை போன்ற அநேக கேள்விகள் நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே ஏற்படக்கூடும். ஆனாலும் அந்த கேள்விகளை மற்றவர்களிடத்திலே நாம் சொல்லிக்கொண்டு அவிசுவாசமாக தெரிந்து கொண்டிராமல் அந்த சந்தேகங்களை நம்முடைய தேவனிடத்திலேயே கொண்டு வருவோமா? அவரிடத்திலேயே நாம் சொல்லுவோம் என்றால் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மால் விசுவாசிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்வார்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltv@radio882.com. நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருந்தாய். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். ஏசாயா 60:15. நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருந்தாய். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். ஏசாயா 60:15.